ஜோக்ஸ் பகுதியில் கு ஞானசம்பந்தன் அவர்கள் எழுதியுள்ளது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். எப்பவும் சிரிப்பு சத்தம். ஒரு வீட்டில் மட்டும் எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவி சிரிப்பு சத்தம் தான் கேட்டதான். அந்த தெருவே பொறாமப்பட்டு போய் அவங்கக்கிட்ட கேட்டுது. அதுக்கு புருஷன்காரன் சொன்னானா, எனக்கு கோபம் வந்தால் நான் அவன் மேலே ஒரு டப்பாவை வீசுவேன், மண்டையில் விழுந்துச்சுன்னா நான் சிரிப்பேன், குறி தவறிடுச்சுன்னா அவள் சிரிப்பா, அது மாதிரி அவன் என் மேலே ஏதாவது வீசுவா, சரியாக விழுந்துச்சுன்னா அவள் சிரிப்பா, குறி தவறிடுச்சுன்னா நான் சிரிப்பேன். அதனால தான் எப்பவும் சிரிப்பு சத்தமாக கேட்குது. அவர் ஒரு பெரியவர், கல்யாண வீடுகளுக்கு போவார். அங்கே உள்ள மனமாகாத கன்னி பெண்களோட கன்னத்தை கிள்ளி, அடுத்தது உனக்குத்தான், அடுத்தது உனக்குத்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அவரோட இம்சையை தாங்கவே முடியவில்லை. ஆனால் அவர் வயசாளிங்கிறதுனால யாராலையும் எதுவும் சொல்ல முடியல. கொஞ்ச நாள் போச்சு. அந்த வயசாளியோட அண்ணன் திடீர்னு காலமாயிட்டாரு. துக்கம் விசாரிக்க வந்தவங்க எல்லாம் இந்த பெரியவர் கன்னத்தை தடவி, அடுத்தது உனக்குத்தான், அடுத்தது உனக்குத்தான்னு சொல்லிட்டு போனாங்க. நீயா அவனா? ஒருத்தன் தெருவில் போயிட்டு இருந்தான். அப்போ எய்த்த மாதிரி இன்னொருத்தன் வந்தான். வந்தவன் அவனை பார்த்து சந்தேகத்தோட, டேய், போன வாரம் செத்து போனது நீயா இல்லை உங்கள் அண்ணனான்னு கேட்டான். இவன் அதுக்கு, இரு எங்கள் வீட்டில் போய் கேட்டுட்டு வந்து சொல்கிறேன்னான். இப்படியும் சில பேர் நாட்டில் நடமாடிக்கிட்டு தான் இருக்காங்க. பையன் பேர் என்ன? ஒரு வீட்டில் பையனை அப்பா திட்டிட்டு இருந்தார். அப்போன்னு பார்த்து சென்சஸ் எடுக்க வந்துட்டாங்க. பையன் பேர் என்னங்கன்னு அந்த அதிகாரி கேட்டதும் கோபத்தில் இருந்தப்பா, அவன் பேர் சனியன்னார். சமையல் கட்டிலிருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, உங்கள் பேரை கேட்கலீங்க, நம்ம பையன் பேரை கேட்கிறாருன்னு. நான் சென்ஸ்னு திட்டிட்டு போயிட்டாரு அந்த சென்சஸ் அதிகாரி. காசு மிச்சம். நான் எங்கள் ஊரில் ஒரு புது பஸ்ஸில் உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு பெரியவர் அதில் ஏறினார். பார்க்க ரொம்ப ஏழை மாதிரி தெரிஞ்சார். முன்னால் ஒரு பஸ் நிற்குது பாருங்கள், அதில் போனீங்கன்னா 2 ரூபா தான், இதில் 8 ரூபா, அதனால் அந்த பஸ்ஸில் போய் ஏறிக்கங்கன்னு. அவர் கண்டுக்கலை. அதில் போனீங்கன்னா 6 ரூபா உங்களுக்கு மிச்சமாகுமேன்னு நின்று பார்த்து என்னை முறைச்சிட்டு அவர் சொன்னார், அதெல்லாம் டிக்கெட் எடுக்கிறவங்க பிரச்சனையா? ரொம்ப நீளம். அப்ளிகேஷனை நிரப்பிட்டிருந்தான் ஒரு பையன். அப்பா, மதர் டங்குன்னு போட்டிருக்கு, என்ன எழுதணும்னு கேட்டான். உடனே அவர் ரொம்ப நீளம்னு எழுதினார். அவர் மனைவி ரொம்ப பேசுவாங்கிற கோபம் அவருக்கு. பையன் தாங்க. ஒரு மதுரைக்காரர் சென்னைக்கு போனார். பஸ்ஸில் மீறி சென்றக்கு, அண்ணே பையன் தாங்கன்னார். மதுரைக்காரர் பேசிய தமிழை புரியாமல் நடத்தினர், பயந்து போயிட்டார். என்னடா 50 பைசா சில்லறைக்கு இந்த ஆள் 500 ரூபா பையன் கேட்டுறானேன்னு. மதுரைக்காரர் சொன்ன பையன் தாங்கிறதுக்கு மெதுவாக கொடுங்கன்னு அர்த்தம். சிரிப்போ சிரிப்பு. ஒரு ஊரில் பட்டிமன்றம் பேச போயிருந்தேன். முன்னால் 10-15 பொம்பளைங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் பேசினதை பார்த்து சிரித்தாங்க. உடனே ஒரு கிழவி எந்திரிச்சு, ஐயா பேசிட்டு இருக்காக, பொம்பளைங்க ஏன் இப்படி வெக்கம் இல்லாமல் சிரிக்கீங்க, இன்னைக்கு தடை போட்டிருச்சு, என் பேச்சுக்கு தான் அவங்க சிரிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த கிழவிக்கு புரிய வைக்க நான் பட்ட பாடு பெரும்பாடு. யார் முட்டாள்? ஒரு வீட்டில் அக்காவுக்கும் தம்பிக்கும் சண்டை. போடா நீதான் முட்டாள், போடி நீதான் முட்டாள்னு மாறி மாறி திட்டிக்கிட்டு இருந்தாங்க. பேப்பர் படிச்சுட்டு இருந்த அப்பா அதை கேட்டுட்டு, நான் ஒருத்தர் நீங்கள் இருக்கிறத மறந்துடாதீங்க நாராம். அந்த நாட்காலி. ஒரு கிராமத்தில் பட்டிமன்றம் போனோம். 2 அணியினருக்கும் பெஞ்சு போட்டு இருந்தாங்க. நடுவரான எனக்கு போட அந்த ஊரில் யார் வீட்லேயும் நாற்காலி இல்லை. என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப யோசிச்சு ஒரு நாற்காலியை கொண்டு வந்து போட்டாங்க. பார்த்ததுமே தெரிஞ்சது சுடுகாட்டுக்கு பணம் தூக்கிட்டு போகிற நாற்காலி அதுன்னு. எத்தனை பேரை பார்த்ததோன்னு பயந்து நடுங்கிட்டேன். 2 பக்கமும் கை வச்சு உட்காரவே தோணலை. விரைச்சு போய் உட்கார்ந்திருந்தேன். திடீர்னு ஒருத்தர் 2 பத்தியை கொளுத்தி வாழைப்பழத்தில் குத்தி எடுத்து வந்து என் முன்னாடி வச்சார். பிணக்கோலம் கொருத்தமாக தான் இருக்குன்னு நினச்சேன். நாற்காலியை மறந்துட்டு ஜோக் சொல்வேன், அடுத்த நிமிஷமே அது ஞாபகம் வந்துடும். ஆனாலும் பட்டிமன்றம் சுவையாகத்தான் போச்சு. 1 மணி நேரம் கழித்து ஒரு ஆள் ஓடி வந்து, அப்போதான் செத்து போயிட்டான்னு என் சேரை பிடிங்கின காட்சியை தான் இன்னைக்கும் மறக்க முடியல. விட்டுதரா சனின்னு நின்றுட்டே தீர்ப்பு சொல்லிட்டு அந்த ஊரை திரும்பி பார்க்காம வந்துட்டேன். சுப்பு தாத்தா சொல்லாத சிங்கக்கதை. ஒரு பேச்சாளர் காட்டு வழியாக போயிட்டு இருந்தார். அப்போ சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டார். சிங்கம் அவரை தின்ன போறதா சொல்லி மிரட்டிச்சு. அவரும் பதறி போய், ஐயோ நான் ஒரு பேச்சாளன், நான் பேசுறதுக்காக ரொம்ப பேர் காத்திருப்பாங்க, எல்லா ஏற்பாடும் கெட்டு போயிடுமேனு புலம்பினார். அப்படின்னா உன் பேச்சால என்ன மயக்கு பார்க்கலாம் அப்படின்னது சிங்கம். இவர் உடனே, பெரியோர்களே
தாய்மார்களே, கரடிகளே, சிங்கங்களேன்னு ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷம் பேசினார். கேட்டுக்கிட்டே இருந்த சிங்கம் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. பேச்சாளர் அப்பாடா தப்பிச்சோம்னு சொல்லிக்கிட்டே ஓடி போனார். அவர் அந்த பக்கம் போனதும் எழுந்திருச்ச சிங்கம், நல்ல வேளை மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சேன், இல்லைன்னா இவன் என்னை பேசியே கொன்னிருப்பான்னு சொல்லிட்டே காட்டுக்குள்ள ஓடி போச்சு. பயங்கர சிரிப்பு. சிரிக்கவே சிரிக்காத ஒரு ஆள் திடீர்னு சாகுறப்ப பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சானாம். எல்லோரும் பயந்து போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சாங்களாம். அதுக்கு அவன் சொன்னானாம், நான் பல பேர்கிட்ட கடன் வாங்கினேன், ஒருத்தருக்கும் திருப்பி கொடுக்கலே, இப்போ சாக போறேன், அந்த சந்தோஷத்தில் சிரிக்கிறேன் நானாம்.